குற்றம்பலம் ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு கழியார வருமானை கடலாலும் அறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டால் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியாக்கர் புரிந்த அருளந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மலஞான சம்பந்த நினற்றாள் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. இருதயனாப்பன் அஞ்செழுத்துருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமை அருள் பொறியடக்கம் பொறை தவம் வாய்மை அன்பு அறிவு என்னும் கொண்டு ஒருமையோடு அர்ச்சித்திடுகவென்று அடியார் கொள்ளி அதிக்கை செய்துணர்த்த திருவமதுரசை உரையருள் குருவாம் திருநமச்சிவாயர் தாழ் போற்றி. தின்ன இன்பச் சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் அண்ணுமன்பருணை திருமுகமும் பசுங்குழவின் அடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம் நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து நம்ம எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் வல்ல ஸ்ரீ ஒப்பிலாநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ கோமுத்தீஸ்வர சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு நம் திருமடத்திலே திருவிற்றிழந்தோடியிருந்து நமக்கெல்லாம் ஞான அனுக்கிரகம் வழங்கியருளும் அருள்மிகு ஞானமான நடராச பெருமான் குருமுதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகள் ஆகியோர் திருவருளும் குருவருளுமே தமதாகக் கொண்டு சித்தாந்த சைவ பரிபாலனம் புரிந்தருளி வருகின்ற சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை பல்காலும் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் அருளியுள்ள பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 4வது சூத்திரத்து 2வது அதிகரணத்திலே அந்த அதிகரணத்தினுடைய இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதாவது ஆனந்தமய கோசம் விஞ்ஞானமய கோசம் போன்ற அந்த அதிசூக்கும சரீரங்களையே ஆன்மா என்று கூறுவோர் உள்ளனர் பார்த்தோம். அவர்கள் தம்முடைய கருத்துக்கு உபநிடதங்களை பிரமாணமாக காட்டுகின்றார்கள். உபநிடதங்களிலே அந்த விஞ்ஞானமய கோசம் போன்றவற்றை ஆன்மா என்று சொல்லப்பட்டுள்ளதே என்று அவர்கள் ஐயம் எழுப்புகின்றார்கள். உபநிடதங்களில் அவ்வாறு சொல்லப்பட்டதற்கு தாற்பரியம் அதாவது உட்கிட என்ன என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய பாடல் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பாடலை பார்க்கலாம். அறிவுடல் சிந்தை ஆன்மா அனைதலால் ஆன்மா என்பர் எரிசுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கென்றார் போல் பொறிபுலன் கரணம் எல்லாம் புலப்படும் அபேதமாகி பிரிதராத அறிவது ஆன்மா அறிபொருள் பின்னமாமே. அறிவுடல் சிந்தை ஆன்மா அனைதலால் ஆன்மா என்பர் இதற்கு பதவுரை. ஆன்மாவின் வேறாகிய அறிவு முதலிய அவ் ஐங்கோசங்களை ஆன்மா பொருந்தல் பற்றி ஆன்மா என உபனிடதங்களில் கூறியது என்பர். அதாவது இந்த விஞ்ஞானமய கோசம் போன்றவற்றை ஆன்மா என்று உபனிடதங்களிலே கூறியுள்ளார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்றால் அந்த கோசங்களை ஆன்மா பொருந்துதல் பற்றி அந்த கோசங்களையும் ஆன்மா என சொல்லி வைத்தார்கள். ஆன்மாவோடு அவை நெருக்கமாக பொருந்தியிருத்தல் பற்றி அதைத்தான் அறிவுடல் சிந்தை ஆன்மா அணைதலால் ஆன்மா என்பர். ஆன்மா அணைதலால் அணைதல் என்பது பொருந்துதல். ஆன்மா அணைதலால் ஆன்மா பொருந்துதலால் ஆன்மா என்பர் அந்த கோசங்களை ஆன்மா என்று கூறுவர். அந்த கோசங்களை எப்படி குறிப்பிட்டிருக்கிறார் பாட்டில் அறிவுடல் சிந்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அறிவுடல் இந்த கோசங்கள்லாம் உடல் தானே அதிசூக்கமாக இருக்கக்கூடிய சரீரம். அதனால அறிவுடல் சிந்தை என்பதை எவ்வாறு கொள்ளலாம் என்று அடியனுக்கு தோன்றுகின்றது என்றால் அறிவு உடல் சிந்தை உடல் என்று கொள்ளலாம். அறிவு உடல் என்று சொல்லும்பொழுது அது விஞ்ஞானமய கோசம் என்று கொள்ளலாம். சிந்தை உடல் சொல்லும்பொழுது மனோமய கோசம். அறிவுடல் சிந்தைன்னு பாடல் இருக்கிறது. அறிவு உடல் சிந்தை உடல் விஞ்ஞானமய கோசம் மனோமய கோசம் இந்த மாதிரி மற்ற கோசங்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். உபலக்கணம் பற்றி அதெல்லாம் உபலக்கணம்னு குறிப்புரையில சொல்லுவார். உபலக்கணம்னா சொன்னது பற்றி தொடர்புடையவற்றையும் சேர்த்துக் கொள்ளுதல். ஆகவே இந்த மனோமய கோசம் விஞ்ஞானமய கோசம் இவற்றையெல்லாம் ஆன்மா என்று உபநிடதங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அவற்றை ஆன்மா நெருக்கமாக பொருந்தியிருப்பதனால் அவ்வாறு சொல்லியுள்ளார்கள் என்று விளக்கம் தருகின்றார். முதலடியே அதுதான் சரியா. அந்த முதலடியில் அந்த கருத்தும் முடிஞ்சிட்டு பாருங்க. அறிவு உடல் சிந்தை ஆன்மா அணைதலால் ஆன்மா என்பர். இவ்வாறு நெருக்கமாக ஆன்மா பொருந்திருத்தல் பற்றி அந்த கோசங்களை ஆன்மான்னு சொல்லலாமா, அது வழக்குக்கு பொருந்துமா என்று சொன்னால், வழக்கிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு தருகின்றார். எரிசுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கென்றார் போல். எரிசுடர் விளக்கு, பலகுறை ஆசிரியர் சுடர் எரி விளக்கு என்று அதை மாற்றி வைத்துக் கொண்டு பொருள் சொல்கிறார். எரிசுடர் விளக்க சுடர் எரி விளக்கு, சுடர் எரிதல் அதாவது சுடர் வீசுதல், ஒளி வீசுதல். சுடர் எரி விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கென்றார் போல். என்ன, ஒளியை வீசும் விளக்கு இருக்கின்ற இடம், அந்த இடம் எது, தகழி. உண்மையில் விளக்கு என்பது என்ன, அந்த எரிகின்ற சுடர் தான் விளக்கு. விளக்கம் செய்வது எதுவோ அதுதானே விளக்கு, எரிகின்ற சுடர் தான் விளக்கு. அந்த விளக்கு இருக்கின்ற தகழியையும் விளக்கு என்று சொல்கின்றோமே, தகழியையும் விளக்கு, விளக்கு எடுத்து வா என்று சொன்னால் அந்த தகழியை எடுத்து வருவார்கள். அதனால ஒளியை வீசும் விளக்கு இருக்கின்ற தகழியை விளக்கு என்றார் போல, அதுபோல ஆன்மா நெருங்கி பொருந்தி இருக்கின்ற அந்த கோஷங்களையும் ஆன்மா என்று உன்னிடங்கள் சொல்கின்றன. இதனை தானி ஆகுபெயர்னு சொல்வார்கள். தானின்னா யாரு அப்படின்னா, தானம் என்பது இடம், ஸ்தானம், அதுதான் தமிழ் விளக்கு பற்றி தானம் சொல்றோம். ஸ்தானம் என்பது இடம், இந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற பொருளுக்கு ஸ்தானின்னு பேர். தகழி என்பது இடம், அது ஸ்தானம், அதுல சுடர் இருக்கின்றது, இந்த சுடர் ஸ்தானி. ஆக ஸ்தானியின் பெயர் வந்து தானத்துக்கு ஆக பொருந்தி வருகின்றது. அது மாதிரி கோஷங்கள் வந்து ஸ்தானம், அதில் இருக்கின்ற ஸ்தானி ஆன்மா. ஸ்தானியாகிய ஆன்மாவின் பெயர் ஸ்தானமாகிய கோஷங்களுக்கு வந்தது, ஸ்தானியின் பெயர் ஸ்தானத்துக்கு ஆகி வருது, தானியாகு பெயர் என்று சொல்வார். ஆக தானியாகு பெயர் ஆதற்குரிய எய்வு பற்றியே அன்றி பெரிதில்லை ஆகலால் பொறிபுலன் கரணம் எல்லாம் புலப்படும் அபேதமாகி. இரண்டாம் அடியில் அந்த எடுத்துக்காட்டு சரியா அந்த இரண்டாம் அடியில் முடிஞ்சிடுது. மூன்றாம் அடி, பொறிபுலன் கரணம் எல்லாம் புலப்படும் அபேதமாகி. என்ன, பொறி புலன் கரணம் முதலிய எல்லாவற்றின் கண்ணும் அறியப்படும் அபேதமாய் பிரிதலின்றி அறிவதாகிய ஆன்மா. ஆன்மாவை தனியா அறிய முடியாது, பொறிகரணங்களை சார்ந்து இந்த ஆன்மா தொழிற்படும். இந்த பொறிகரணங்கள் தொழிற்படுவது பற்றி தான் அந்த ஆன்மாவை நாம அறிந்து கொள்ள முடியும். அதனால பொறி புலன் கரணம் முதலிய எல்லாவற்றின் கண்ணும், பொறி புலன் கரணம்னு இருக்கு, முதலிய இன்னும் இதெல்லாம் சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம். அதான் முதலிய எல்லாவற்றின் கண்ணும், எல்லாம்னு தான் பாடல இருக்கு, எல்லாவற்றின் கண்ணும் என்று பொருள் சொல்கின்றார்கள். அப்போ அந்த கண் என்ற ஏழாம் உருவம் அங்கு விரித்துக் கொள்கின்றார்கள். என்ன, பொறி புலன் கரணம் எல்லாம், மூன்றாம் அடியில பாக்குறோம் இல்லையா, பொறி புலன் கரணம் எல்லாம், எல்லாம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல விளக்கம் எப்படி இருக்கு, எல்லாவற்றின் கண்ணும், இதெல்லாம் குறிப்புகள் வரும். ஆக பொறி புலன் கரணம் முதலிய எல்லாவற்றின் கண்ணும் புலப்படும் அறியப்படும் அபேதமாகி அபேதமாய் பிரிதராது அறிவதான்மா, பிரிதலின்றி அறிவதாகிய ஆன்மா. பொறி புலன் கரணம் முதலியவற்றை சார்ந்து அவற்றை விட்டு பிரிதல் இல்லாமல் அறிந்து கொண்டிருப்பது ஆன்மா. அறிபொருள் பின்னமாமே, அறியப்படும் பொருள் அப்பொருள்களுக்கு வேறு, அறியப்படும் பொருள் அந்த ஆன்மாவுக்கு வேறாகும். அறிகின்ற பொருளும் அறியப்படும் பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது. அறிகின்ற ஆன்மா வேறு, அறியப்படுகின்ற பொருள்கள் வேறு. இந்த கோஷங்களும் தன்னின் வேறாக அறியப்படும், அதற்குரிய பக்குவ காலம் நமக்கு வந்து வரும்போது அப்போ அந்த கோஷங்களையும் நம்மின் வேறாக அறிவோம். ஆகவே தானியாக வேறு பற்றி அந்த கோஷங்களை ஆன்மா என்று சொன்னது கொண்டு அந்த கோஷங்களே ஆன்மா என்று நாம் முடிவு பண்ணிவிடக்கூடாது என்று விளக்கம் தருகின்றார். இப்ப பொறிப்புரை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பொறி புலன் கரணம் இவற்றிலேயே பிரிவின்றி இருக்கின்றது ஆன்மா. அப்படி இருக்கும்போது அவற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த என்ன, பொறி புலன் கரணம், கரணம் வரைக்கும் வந்து அந்த கரணம் சூக்கும சரீரம். ஆனா இந்த மனோமய, அந்த மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னா சூக்ம சரீரத்துக்கும் உள்ளார இருக்கக்கூடிய அதிசூக்ம சரீரங்கள். ஆகவே இந்த சூக்ம சரீரம் தூள சரீரத்திலேயே பிரிப்பின்றி இருக்கின்ற ஆன்மா அதிசூக்ம சரீரத்தோடு எவ்வளவு நெருக்கமாக பிரிப்பின்றி இருக்கும். ஆகவே பிரிப்பின்றி அது அறிதல் பற்றி, அந்த நெருங்கிய ஒற்றுமை பற்றி அவற்றையெல்லாம் ஆன்மா என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஆன்மா அறியப்படுகின்ற அந்த பொருள்களின் வேறு என்று இங்கே கூறியிருக்கின்றார். பொழிப்புரையை பார்க்கலாம். ஆன்மாவின் வேறாகிய அவ் ஐங்கோஷங்களை ஆன்மா என உபநிடதங்களில் கூறியதும் விளக்கு தகழியை விளக்கென்றார் போல. விளக்கு தகழியை, விளக்கு இருக்கக்கூடிய தகழி அதான் விளக்கு தகழி. விளக்கு தகழியை விளக்கென்றார் போல தானியாகு பெயராதற்குரிய எய்வு பற்றியே அன்றி பிரிதில்லை ஆகலால் அவை எல்லாவற்றின் கண்ணும் அபேதமாய் பிரிதலின்றி அறிவதாகிய ஆன்மா அவற்றிற்கு வேறு. ஐங்கோஷங்களும் விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் மாதிரி நெருக்கமான கோஷங்கள் மட்டுமல்ல, பின்னால் இருக்கக்கூடிய இந்த சூக்ம சரீரம் சொல்லக்கூடிய அந்த பிராணமய கோஷம், ஸ்தூல சரீரம் சொல்லக்கூடிய அன்னமய கோஷம், எல்லா கோஷங்களிலும் பிரிப்பின்றி அபேதமாக இருந்து அறிகின்றது. பிரிப்பின்றி சொன்னாலே அபேதமாயின் தான் பொருள், அல்லது அபேதமாயின்னு சொன்னாலே பிரிப்பின்றி தான் பொருள், ரெண்டையும் சேர்த்து சொல்ற. அபேதமாய் என்று வடமொழியிலையும் சொல்லி பிரிதராதுன்னு தமிழ்லையும் சொல்றார். இப்படி வடமொழியிலையும் சொல்லி தமிழ்லையும் சொல்வது இது ஒரு வழக்கு, இந்த குரு பரம்பரையோட வழக்கு. அது உரையாசிரியர் காட்டுவார். இவருடைய ஆசிரியர் சிவஞான போதத்திலே ஞான திரோதகமாய் மறைத்துக் கூட நிற்றல் என்று சொல்வார். ஞான திரோதகம்னாலும் அதாவது திரோதகம்னாலும் மறைத்துக் கூட நிற்றல்னாலும் ஒண்ணுதான். இருந்தாலும் அந்த திரோதகம்ங்கிற அந்த சொல்லாட்சி நமக்கு பழகணும் என்பதற்காக திரோதகம்னு சொல்லி மறைத்துக் கூட நிற்றல்ங்கிறார். அதே மாதிரி அபேதம்ங்கிற சொல்லாட்சி நமக்கு பழக்கப்படணும், கலைச்சொற்கள் ஆகம கலைச்சொற்கள் நமக்கு பழக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய குரு பரம்பரையின் நோக்கம் என்பது இந்த ரெண்டு இடங்களை கொண்டு நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது. ஆகவே பொறிபுலன் ஆகிய எல்லாவற்றின் கண்ணும் அபேதமாய் பிரிதலின்றி அறிவதாகிய ஆன்மா அவற்றிற்கு வேறு, அந்த பொறிபுலன் கரணங்களுக்கு வேறானது, ஐங்கோசங்களுக்கும் வேறானது என்பதான். இப்ப குறிப்புரை பார்க்கலாம். அறிவுடல் சிந்தை என்றதும் பொறிபுலன் கரணம் என்றதும் உபலக்கணம். அறிவுடல் சிந்தை, அறிவு உடல் சிந்தை உடல் ரெண்டு கோஷங்கள் தான் பெறப்படுது. ரெண்டு கோஷங்கள் சொன்னதை வச்சு மற்ற கோஷங்களை நாம வருவித்துக் கொள்ள வேண்டும், அதான் உபலக்கணம். அதே மாதிரி பொறி புலன் கரணம்னு சொன்னார் மூன்றாம் அடியில. அதுகொண்டு இந்த கரணங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் போன்றவற்றை நாம வரவழைத்துக் கொள்ள வேண்டும். விஞ்ஞானமய கோஷம் கலாதிகளால் ஆனது, ஆனந்தமய கோஷம் அது வித்யா தத்துவங்கள்ல அனந்தரால் கலக்குண்ட பாகம்னு சொல்லக்கூடிய அந்த மாயா தத்துவத்தால் ஆனது. எல்லாம்னு சொன்ன இடத்துல எல்லாவற்றின் கண்ணும் என்று ஏழாம் உருபவித்தார். அது மாதிரி கடைசி அடியில அறிபொருள் பின்னம் ஆமே, பின்னம்னா வேறு என்று பொருள். அறிபொருள் அறிபொருளுக்கு பின்னம், அந்த இடத்துல நான்காம் உருபவித்தார். அதான் இங்க குறிப்புகளை சொல்றாங்க. எல்லாவற்றின் கண் கண் என்னும் ஏழாவதும் அறிபொருட்கு என்னும் நான்காவதும் விகாரத்தால் தொக்கன. ஆகையினால் அவற்றை உரை சொல்லும் போது விரித்துக் கொண்டார். ஆன்மா இந்த கோஷங்களுக்கு வேறானது, கோஷங்களுக்கு அந்த நான்காம் உருவம் அறியப்படும். எல்லா பொருள்களுக்கும் அது வேறானது தானே, அது மாதிரி இந்த கோஷங்களும் பின்னால அறியப்படும், அவற்றுக்கு ஆன்மா வேறானது. அபேதமாகி பிரிதராதுன்னு, அபேதமாகின்னு அபேதம்னு வடமொழியிலையும் சொல்லி பிரிதராதுன்னு அது தமிழிலும் சொல்லியிருக்கிறார்களே என்றால் அது ஆசிரியர் வழக்கு பற்றி அதை காட்டுறாங்க. அபேதமாகி பிரிதராது என்றது ஞானதிரோதகமாய் மறைத்துக்கூட நிற்றல் என்றார் போல கொள்க. இதே நாலாம் சூத்திர இரண்டாம் அதிகரணம் தான் சிவஞான போத ஆசிரியர் அங்கு இப்படி சொல்லியிருக்கின்றார், ஏது சொல்லியிருக்கின்றார். இதனானே ஐங்கோசங்களை ஆன்மா என்னும் உபனிடதத்திற்கு தார்பரியம் கூறி மேலது வலியுறுத்தப்பட்டது. ஐங்கோசங்களை ஆன்மா என்று உபனிடதங்கள் சொன்னதற்கு தார்பரியம், அதனுடைய உட்பொருளை சொல்லி ஆன்மா இவற்றின் வேறானது என்று இந்த ஐங்கோசங்களால் ஆன்மா வந்து ஐங்கோசங்களையும் செலுத்தி ஆன்மா இந்த உலக வாழ்க்கையை வாழும் என்று ஏற்கனவே சொன்னார்கள். தோற்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கமும் ஒவ்வொரு கோஷத்தையும் எந்தெந்த எப்படி எப்படி செலுத்துங்கிறத ஓமையோடு சொன்னார். அந்த கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. பாடலை பொருள் தெரிந்த பிறகு இப்பொழுது பாடலை மீண்டும் ஒருமுறை படித்துவிட்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அறிவுடல் சிந்தை ஆன்மா அணைதலால் ஆன்மா என்பர் எரிசுடர் விளக்கு இருக்கும் இடத்தையும் விளக்கென்றார் போல் பொறிவுடன் கரணம் எல்லாம் புலப்படும் அபேதமாகி பிரிதராது அறிவது ஆன்மா அறிபொருள் பின்னமாமே. அடுத்த பாடல், அடுத்த பாடல்ல இதே கருத்து தான் வலியுறுத்தப்படுது. ஆன்மா ஐங்கோசங்களின் வேறானது என்ற கருத்து அவத்தைப்படுதலை வைத்து அதன் மூலமாக விளக்குகின்றார். உபநிடதங்கள் சொன்னதுக்கு தார்பரியம் சொன்னது இந்த பாடல். அடுத்த பாடல நமக்கு நன்கு புரிந்து கொள்ளும்படியாக ஆன்மா அஞ்சவத்தைப்படுகின்றதல்லவா அந்த செய்தியை சொல்லி அதை அந்த ஆன்மா வேறு ஐங்கோசங்கள் வேறு சொல்ல போறார். ஏன்னா வருகின்ற மூன்றாம் அதிகரணம் இருக்கின்றதே இந்த சூத்திரத்தின் மூன்றாம் அதிகரணம் அது அவத்தைகளை பற்றி விளக்கக்கூடிய அதிகரணம். ஆக இரண்டாம் அதிகரணம் முடியும் தருவாயில் இருக்குது. அப்ப மூன்றாம் அதிகரணத்தில் வர்ற பொருளை இங்க எடுத்துட்டா இருப்பாருங்க, அதை தொட்டுட்டார் அவத்தைகளை. இப்ப வருகின்ற அதிகரணத்துக்கு தோற்றுவாய் செய்த மாதிரியும் ஆயிட்டுது. அதே சமயத்தில் இந்த அதிகரணத்துடைய பொருள் என்ன, இப்ப சொல்லக்கூடிய பொருள் ஆன்மா வேறு ஐங்கோசங்கள் வேறு, அந்த கருத்தையும் நிலைநாட்டின மாதிரி ஆச்சு, வருகின்ற அதிகரணத்துக்கும் தோற்றுவாய் செய்த மாதிரியும் ஆச்சு. எவ்வளவு நயமாக வைத்திருக்கின்றார் பாருங்க அமைப்பு. இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். கண்டுணர் புருடன் வேறு கனவு கண்டு ஒடுங்கி காயம் உண்டையும் வினையும் இன்றி கிடந்து உயர்த்திட உணர்ந்து கண்டிடும் கனவும் சொல்லி ஒடுக்கமும் கருதி வேறாய் உண்டையும் வினையும் உற்று இங்கு உணர்த்திட உணரா நிற்கும். கண்டுணர் புருடன் வேறு, இதை கடைசியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது சாதிக்க போற கருத்து. ஆன்மா ஐகோசங்களில் வேறானது என்று சொல்லக்கூடிய கருத்து இதை கடைசியில் வச்சுக்கணும். இதுக்கு அப்புறம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்குவோம். கனவு கண்டு ஒடுங்கி காயம் உண்டியும் வினையும் இன்றி கிடந்து அந்த பகுதியை எடுத்துக்கிடுவோம். இதுக்கு பதவுரை. கனவு கண்டு ஒடுங்கி உண்டியும் காயம் வினையும் இன்றி கிடந்து உயிர்த்திட உணர்ந்து. காயம் உண்டியும் வினையும் இருக்கு பாடல்ல. இந்த உண்டியும் என்பதை காயம் என்பதற்கு முன்னால் வைக்கின்றார்கள், அது ஒண்ணுதான், மற்றபடி அப்படியேதான் சொல்றாங்க. கனவு கண்டு ஒடுங்கி உண்டியும் காயம் வினையும் இன்றி கிடந்து உயிர்த்திட உணர்ந்து. என்ன கனவு கண்டு ஒடுங்கி என்று சொல்லும்போது, இந்த கனவு அவத்தை ஒடுங்கின்னு சொல்லும்போது இந்த உறக்கம், அதுக்கப்புறம் உண்டியும் வினையும் இன்றி கிடங்கும் போது பேருறக்கம் உயிர்ப்படங்கள், இந்த அவத்தைகள்லாம் அங்க குறிக்கப்படுகின்றன. அது இந்த அவத்தைகளை தான் அங்க சொல்ற. இந்த அவத்தைகள் அடையும் போது கனவு உறக்கம் அப்படி கீழே கீழே போகும்போது இந்த அன்னமய கோஷம் முதலிய கோஷங்களை ஒன்றொன்றாக விட்டு இந்த ஆன்மா ஐந்து அவத்தைகளை படுது. அதான் சொல்றாங்க உரையாசிரியர், அன்னமய கோஷம் முதலிய நான்கனையும் ஒரோ ஒன்றாக விட்டு, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இவற்றை ஒரோ ஒன்றாக விட்டு ஒன்றொன்றாக விட்டு விட்டு ஐந்து அவத்தை பட்டு விழித்தவின், ஐந்து அவத்தையும் பட்டு விழித்தவின், அதான் உயிர்த்திட உணர்ந்து என்று வருகின்றது. உயிர்த்திட உணர்ந்து, உயிர்த்திட, உயிர்த்திடங்கிறது என்ன பொருள் வருது அப்படின்னா உணர்ந்து, உயிர்த்திட உணர்ந்து, அது பதவுரையில பாக்கணும். ஆகவே அன்னமய கோஷம் முதலிய நான்கனையும் உறவு ஒன்றாக விட்டு விட்டு ஐந்தவத்தை பட்டு விழித்த பின், ஆக உயிர்த்திட உணர்ந்து என்றால் விழித்த பின் தான், உணர்ந்துன்னு இருக்கு, உணர்ந்த பின் பின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். உயிர்த்திட உணர்ந்துங்கிறது அந்த தூக்கத்திலிருந்து மீண்டும் எழுதல், அதுதான் கனவு உறக்கம் பேருறக்கம்னு இப்படி அவத்தைகள் பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில விழித்து எடுக்கின்றார் அல்லவா, அதுதான் உயிர்த்திட உணர்ந்து என்று சொல்கின்றார். ஐந்தவத்தை பட்டு விழித்தவின், இங்கு விழித்தவின் என்ன நடக்கு, கருவி கரணங்கள்லாம் உணர்த்துகின்றன உனக்கு, இங்கு உணர்த்திட, இங்கே அவை கூடி நின்று அறிவிக்க, கருவி கரணங்கள் அந்த ஐந்து கோஷங்கள்ல தானே இருக்கின்றன, ஆக இங்கே அவை கூடி நின்று அறிவிக்க, ஐந்து கோஷங்களும் கூடி நின்று அந்த விழித்திருக்கின்ற நனவு நிலையிலே அறிவிக்க, அறிவிக்கும் போது என்ன சொல்லுவான், கனவத்தைக்கு போயிருந்தான்னா தான் கண்ட கனவை சொல்லுவான், அதையும் குறையுமாவது சொல்றான் இல்லையா. அதனால கண்டிடும் கனவு சொல்லியும் முறையே காணப்பட்ட கனவை சொல்லியும் ஒடுக்கம் கருதியும் சுளுத்தியினை கருதியும், பாடல இருக்கு இல்லையா, கண்டிடும் மூன்றாம் அடியில கண்டிடும் கனவு சொல்லி ஒடுக்கமும் கருதி, ஒவ்வொன்றே உண்மை சேர்த்துக்கணும், கண்டிடும் கனவு சொல்லியும் சேர்க்க கூட வேண்டாம், அந்த கனவும் இருக்கிற உண்மையை தூக்கி சொல்லி கூட சேர்த்துக்க வேண்டியதான். கண்டிடும் கனவும் சொல்லி, பாடல் எப்படி இருக்குது, கண்டிடும் கனவும் சொல்லி, கனவும் என்ற அதுல உள்ள உண்மை எடுத்து சொல்லி கூட சேர்த்துக்கிட்டாங்க, கண்டிடும் கனவு சொல்லியும், அப்புறம் ஒடுக்கமும் கருதின்னு இருக்கு, அதுல ஒடுக்கம் கருதியும் அந்த உண்மையை இடமாற்றி வச்சுக்க வேண்டியதான். ஆக கண்டிடும் கனவு சொல்லி, கண்டிடும் கனவு சொல்லியும் ஒடுக்கம் கருதியும் சுளுத்தியினை கருதியும், ஒடுக்கம் என்பது உறக்கம், சுளுத்தி, சுளுத்தியினை கருதியும் வேறாய் உண்டையும் வினையும் உற்று, வேறாய் நான்காம் அடி மூன்றாம் அடி நீற்றில வேறாய், வேறாய் உண்டையும் வினையும் உற்று, வேறாய் உண்டியும் வினையும் உற்று என்றால், உண்டி என்பது இன்ப துன்ப அனுபவம், வினைங்கிறது உடலுடைய செயல்பாடு. ஆமா, முதல் நூல் மூன்றாம் சுற்றத்தில் பார்த்ததுதான். இந்த கனவை வந்து என்ன சொல்லலாம், சொல்லி அறியலாம், இந்த மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொல்லி அறிந்து கொள்ளலாம், தான் கனவு கண்டதை அல்லது தான் நினைச்சும் அறிந்து கொள்ளலாம். உறக்கத்தை வந்து கருதி அறியலாம், நல்லா உறங்கினேன்னு. ஆனா உறக்கத்துக்கும் மேலாக உள்ள பேருறக்கங்கிற அவத்தையோ, அதுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்படங்கிற அவத்தையோ கருதி கூட அறிய முடியாது. ஏன்னா கருதுதலுக்கு சித்தம்ங்கிற கருவி வேணும், பேருறக்கத்திலையும் உயிர்ப்படங்களையும் சித்தம்ங்கிற கருவியும் நீங்கி போயிருது. ஆகவே சித்தமும் கடந்த நிலை, அதை கருதி அறிய முடியாது. ஒரே ஒரு வழியில தான் அனுமானம் பண்ணலாம், என்னன்னா இப்போ உண்டி வினைகளை உருகின்றோம், இந்த உண்டி வினைகளை உறாமல் இருந்தோம், அதுதான் பேருறக்கம் அடைந்த நிலை, உயிர்ப்படங்கள் நிலை. உண்டினா என்ன, அனுபவம், வினைனா உடல்ல உள்ள செயல்பாடு, அனுபவம், எந்த அனுபவமும் எந்த செயல்பாடும் இன்றி கிடந்தோம் என்று உயிர்த்துணர்வதன் மூலம் நம்ம பேருறக்கத்தில் இருந்தோம், உயிர்ப்படங்கள்ல இருந்தும் தெரிஞ்சு கொள்ளலாமா. ஆகவே குறிப்புரை படிக்கும் போது இன்னும் தெளிமக்கு தெளிவாகும், அருமையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம உணர்வோம். ஆகவே வேறாய் உண்டையும் வினையும் உற்று உணரானிருக்கும். ஆக கனவை எப்படி அறிகின்றோம், சொல்லி அறிகின்றோம், உறக்கத்தை கருதி அறிகின்றோம், பேருறக்கத்தின் உயிர்ப்படங்களையும் உண்டி வினை உற்று இருக்கும் இந்த நிலையை கொண்டு உண்டி வினை உறாமல் இருந்தோம் என்று உயிர்த்துணர்வதன் மூலம் அறிகின்றோம். அதான் வேறாய் உண்டையும் வினையும் உற்று உணரானிருக்கும் சொன்ன, அவைகளுக்கு வேறாய் என உண்டி வினைகளின்றி கிடந்து உயிர்த்த துரிய துரியாதீதங்களை, துரியம் பேருறக்கம், துரியாதீதம் உயிர்ப்படங்கள், உயிர்ப்படங்கள், ஆக துரிய துரியாதீதங்களை உண்டிவினைகள் உறுதலாகிய மறுதலையின் வைத்தும். இப்ப விழித்திருக்கின்ற இந்த சமயத்துல நமக்கு ஏதாவது அனுபவம் வருது, உடல் செயல் நடக்குது, அதனால உண்டிவினைகள் உறுதலாகிய இப்போ அந்த விழிப்பு நிலையில உள்ளத இந்த மாறான நிலையில் வைத்தும், அதான் மறுதலையின் வைத்தும். இப்ப உண்டிவினைகள் நமக்கு உருது, அனுபவம் நமக்கு கிடைக்குது, உடல் செயல்படுது. ஆனா இதற்கு முன்பு நமக்கு அனுபவமும் இல்ல, உடல் செயல்பாடும் இல்லையே என்று அஞ்சனும் அவத்தைப்பட்டவாற்றை அறியா நிற்கும் ஆகலால். இவ்வாறு நாம கனவத்தையில இருந்தோம், உறக்கவத்தையில இருந்தோம், கனவத்தை இது மாதிரி கனவு கண்டோம் சொல்லி அதை அறிந்து கொள்ளலாம், உறக்கவத்தை கருதி அறியலாம். பேருறக்கம் உயிர்படங்களை நம்ம உண்டிவினையின்றி கிடந்தோமே, இப்போ உண்டிவினையெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, இதுக்கு முன்னால உண்டிவினையின்றி கிடந்தோமே என்பது கொண்டு உயிர்த்து அறியலாம். ஆக இப்படி நாம அடைந்த அவத்தைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன் இப்படி அவத்தைகளை வந்து இப்படிதான் அறிய முடியும்னா, நமக்கு அறிவு விளக்கம் குறைஞ்சிருது. நனவுல உள்ள அறிவு விளக்கம் கனவுல இல்ல, உறக்கத்துக்கு போனா இன்னும் அறிவு விளக்கம் குறைஞ்சிருது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறையை கொண்டுதான் நாம நம்ம அவத்தைப்பட்டவற்றையெல்லாம் உயிர்த்து அறிய வேண்டியது இருக்கு. அப்படி உயிர்த்து அறியும் போது அந்தந்த அவத்தைகள்ல நாம நமக்கு அறிவு நிலை குறைஞ்சு வருதுங்கிறது தெரியுது இல்லையா. அப்போ அந்தந்த கோஷங்களை நம்ம நீங்கினதுனால நமக்கு அந்த அறிவு விளக்கம் குறைஞ்சது. இப்போ அறிவு விளக்கம் நல்லா இருக்குது, பழைய அந்த கீழான அவத்தைகளோடு ஒப்பிடும் போது இந்த விழிப்பு நிலையில நமக்கு அறிவு விளக்கம் நல்லா இருக்கு. அப்போ ஐந்து கோஷங்களையும் நம்ம இப்ப சார்ந்திருக்கிறோம். இந்த கோஷங்களை ஒவ்வொன்னா பிரிஞ்சதுனாலதான் நமக்கு கீழே கீழே அவத்தைப்படப்பட அறிவு விளக்கமும் குறைந்து கொண்டே போனது. அப்போ அந்த கோஷங்கள் வேறு, நாம் வேறுன்னு இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா. கோஷங்கள் கிடைக்க கிடைக்க நமக்கு அறிவு விளக்கம் கூடும், கோஷங்களை விட விட அறிவு விளக்கம் குறையுது. ஆகவே நாம யாரு ஆன்மா, நம்ம கோஷங்களை சார்ந்தும் அதை விட்டும் அவத்தைப்பட்டு வருகின்ற ஆன்மா. ஆகையினால் நாம் வேறு, அந்த ஐங்கோஷங்கள் வேறு என்பது இந்த அவத்தைப்படுதலின் மூலம் நாம புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே இருக்கின்றது. பொழிப்புரை.